ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 5 வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இதுதான் வந்து அப்ப தலைமை உடைய பொருள்னா, இதுதான் எல்லா கருவிகளையும் இயக்கி அறியக்கூடிய பொருள் தான். எது நீ சொல்ற பிராணவாயு? நீ சொல்ற பிராணவாயு தான் தலைமையுடைய ஆன்மானா, அது இயங்கும் போது ஏனையெல்லாம் ஓய்ந்திருக்க முடியாது. அப்போ எந்த நேரத்தில் அப்படி நடக்கும் தெரியுமா? அரசனும் ஓய்வெடுத்து ஏனைய பரிவாரங்களும் ஓய்வெடுத்துக்கணும் போது மெய்க்காப்பாளர் மட்டும் இயங்கி கொண்டிருப்பான். அவன் அரசனோடு ரொம்ப நெருங்கினவன், அதனால நீ அவனே அரசனும் முடிவு பண்ணிட்ட அப்படிங்க. இந்த பிராணவாயு அப்படி ஒரு உற்ற நெருக்கமான தொடர்புடையது. 4வது அவதாரத்தை வரைக்கும் அது இருக்கு. இந்த மெத்த கருவிகள்லாம் அவ்வளவு தூரம் இருப்பதில்லை. ஆகவே அங்கே ஆன்மாவும் ஓய்வெடுக்கின்றது, கருவிகரணங்களும் ஓய்வெடுக்கின்றன. அப்போது மெய்க்காப்பாளன் கூட பிராணவாயு இங்கே கொண்டிருக்கின்றதுன்னு. அதான் உண்டிவினை இன்றி உயிர்த்தலான் அப்படின்னு வெண்பாளர் எழுதுவார். உதாரண வெண்பாளர் அந்த இடத்துல ஒரு உண்மை போட்டுக்கணுமா? சாமி சொல்றாங்க, உண்டிவினை இன்றியும் உயிர்த்தலான்ற சிறப்பு உண்மை தொக்கது. அந்த தொக்குன்ற சிறப்பு உண்மை அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா என்ற பொருளை விளைத்தின்றது. இப்ப பாருங்க, அங்க தொக்கு நிற்கிற உண்மைக்கு சிவஞான சித்தியார் ஒரு வாக்கியமே சொல்றாரு. அப்போ அந்த முதல் நூல் வழிநூலோட அமைப்பு பாருங்க, எப்படி விரிச்சு சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு உண்மையை தொக்கு நிக்க வச்சு ஒரு பொருளை சொல்றாரு. உண்மையில கூட பொருள் சொல்ற, அந்த உண்மையும் தொக்கு நிற்கின்றது, அதுக்கு ஒரு வாக்கியமே சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப எவ்வளவு நுட்பமான சாத்திரம் இது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி விளிமைய நூல், விளிமைய நூல் எப்படிப்பட்ட விளிமைய நூல்? அப்பதான் திற்ப நுட்பம் திறந்தன சூத்திரம் போது எப்படி இருக்குங்க நம்ம உணர வேண்டியிருக்கு. அப்படி சொல்லியிருக்காரு மிகண்ட. உண்டி வினைனா செயல்பாடும் இல்ல, அனுபவம் இல்ல, உண்டினா அனுபவம் இல்ல, ஆனா பிராணவாயு மட்டும் இயங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இது ஆன்மா இல்ல. இது இது ஆன்மா கண்டிப்பா வினையும் நடக்கணும், அனுபவம் நிகழணும் இல்லையா? என்று அப்படி அடுத்த ஆபத்தையும் கூட சொல்லலாமு தோணுது. அடுத்தார் போல பிரம்மமே ஆன்மா. இதுவரை சொன்னதெல்லாம் சடம், சடத்தை போட்டு ஆன்மா ஆன்மா இருக்கான் விவரம் கட்ட பேரு. பிரம்மம் அல்லவா சித்து பொருள், அது அல்லவா ஆன்மான். ஆனால் அது தானே உணரும் சித்து பொருள். ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடியது, ஆகையினாலே பிரம்மம் ஆன்மா அல்லன்ட்ட. ஆன்மா அறிவுடைய பொருள் தானே அப்படிங்க ஒருத்தன் வந்து உமாசுரி சொல்லுதான். ஆன்மா அறிவுடைய பொருள் அப்படிங்க இன்னொருத்தன் சொல்லுதான். இல்ல, ஆன்மா சட பொருள் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் சொல்லி மறுத்தார். ஏன்னா ஆன்மா ஐம்பறிகளும் ஐம்பறிகளையும் சார்ந்து உள்ளது. ஆன்மா ஆன்மா சுதந்திரமாக அறியும் பொருள்னா இதுக்கு எதுக்கு ஐம்பறிகளின் சேர்க்கை அப்படின்னாரு. தானே அறியும் பொருள்னா எதுக்கு ஐம்பொறிகள் இல்லையா? இன்னொருத்த என்ன சொல்றான், அறிவற்ற பொருள்ங்க. அறிவற்ற பொருள்னா அப்பவும் அந்த ஐம்பொறிகளை கொடுத்து என்ன பையன், எதுக்கு ஐம்பொறிகள் இருக்கு? அறிவில்லாத பொருள் அதுக்கு அறிவே கிடையாது, பொறிகளை கொடுத்த மட்டும் அது அறியுமா? எப்படி பாருங்க, ஒரே பதில் வச்சார். அது மாதிரி இது ஐம்பொறிகளை சார்ந்திருப்பதனாலேயே இது உணர்த்த உணரும் பொருள்ங்கிறது பெறப்பட்டது. ஆனால் அது தானே உணரும். எனவே உணர்த்த உணரும் ஆன்மா வேறு, தானே உணரும் பிரம்மம் வேறு. ஆன்மா உணர்த்தினால் மட்டுமே உணர்வதால் தானே உணரக்கூடிய பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா உள்ளது. அடுத்தார் போல இது எல்லாம் சேர்ந்த சமூகம், மேல சொன்ன அந்த சடப்பொருள்கள் அதெல்லாம் சேர்ந்த சமூகம் தான் ஆன்மான்னா. அந்த சமூகம் வந்து தனு பாது பேரு. அந்த தனுவிற்குள்ளே இயந்திரம் போன்ற தனுவிற்குள்ளே அந்த தனுவிற்கு வேறாக ஆன்மா என ஒரு பொருள் உள்ளதுன்னு. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா ஆசிரியர் சொல்லுவார். பாத்தேராவே அப்படின்பாரு எங்க ஆசிரியர். என்ன அவ்வளவு சொற்களும் வடமொழி சொற்களா இருக்கு கடைசி வாக்கியத்திலம்பார் எங்க ஆசிரியர் சொல்லுவார். என்ன அப்படின்னா அவர்கள் அதையெல்லாம் தள்ளவில்லை, கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தார் போல 4வது சூத்திரம் பார்த்தோம். அதுல என்ன அப்படின்னா அந்தக்கரண ஆன்மாவாதியும் வந்துட்டான். அவன் அந்தக்கரணங்களே ஆன்மான்னா. அப்போ சொன்னாரு, அந்த கரணங்களில் ஒரு கரணம் செய்கின்ற தொழிலை இன்னொரு கரணம் செய்யாது, பொறிகள் மாறியே. ஆனால் ஆன்மாவோ சித்தத்தை கொண்டு சிந்தித்தும், மனதை கொண்டு ஐயம் கொண்டும், அகங்காரத்தை கொண்டு எழுச்சி விட்டும், புத்தியை கொண்டு நிச்சயித்தும், இப்ப அந்தந்த கருவியை கொண்டு அந்தந்த தொழிலை செய்வது எது? அதுவே ஆன்மா. அது அந்த அந்த கரணங்களின் வேறானது. ஆனாலும் கூட அந்த அந்த கரணங்களோடு நெருங்கிய தொடர்புடையது இந்த ஆன்மா. இதுக்கு ஏன் அந்த கரணங்களோட தொடர்பு வேணும்? ஏன் அவர் ஏன் மருந்து சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு நோய் அது தீரும் பொருட்டு தானே சாப்பிட்டு இருக்காரு இல்லையா? அரசனுக்கு அமைச்சர் வேணும். அரசனுக்கு அமைச்சர் வேணும்னா அவனுக்கு வந்து சூழ்ச்சி துணையாக, அவனுக்கு தகுந்த உற்ற நேரத்தில் தகுந்த ஆலோசனை சொல்வதற்கு துணை வேண்டும் இல்லையா? ஆகவே அப்படி அரசனுக்கு அமைச்சர்கள் வேண்டப்படுமாறு போல இந்த ஆன்மாவிற்கு அந்த கரணங்கள் வேண்டப்படும். ஏன் இந்த ஆன்மாவுக்கு அப்படி என்ன குறை? அந்த கரணங்களை சார்ந்துதான் இருக்கணுங்கிற அவசியம் என்னன்னா, இந்த ஆன்மா அனாதியா இதை பற்றி உள்ள சகசமலம் என்று அழைக்கப்படுகின்ற ஆணவ மனத்தை சார்ந்துள்ளது இல்லையா? ஆணவ மனத்தினாலே அது உணர்வின்றி கிடக்கின்றது. ஏதாவது ஒரு துணை கிடைத்தால்தான் அது உணரும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கண் ஒளி உடையதுதான் கேட்ட ஒளி உடையதுதான். ஆனால் விளக்கொலியோ அல்லது கதிரவன் ஒளியோ காட்டினால் மட்டுமே கண்ணொழியால் காண முடியும். ஒளி உடையதுங்கிறதுனால தானா காண முடியும்னு சொல்ல முடியாது. அதுபோல ஆன்மா அறிவுடையதுன்னு கேட்டா ஆமா அறிவுடையதுதான். அதை நம்ம அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டோம். ஆன்மாவை சித்துன்னு அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டோம். பொறியின்றி ஒன்றும் புணராத குந்திக்கு அறிவென்ற பேர் நன்று அற அப்படின்னு அவர் கிண்டலா சொல்வார் உமாதிசிவம். ஏன் இதை சித்துன்னு சொல்லி சிறப்பா சொல்ல மாட்டோம்னா, இதை அறிவித்தால் தானே அறிகின்றது, சார்ந்து அறிகின்ற அறிவு தானே இதுக்கு இருக்கின்றது, அதனால அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டோம். அப்ப சொன்னாரு, சூரிய உதயம் வருது வரைக்கும் ஒரு விளக்கு மாதிரி இந்த மாயை தேவைன்னு திருவுருப்பையில சொல்லியிருக்காரு. வெடிவாமலும் விளக்கணை மாயை அம்மையார் அருமையா சொன்னாங்க இல்லையா. அது போல இதற்கு அந்த முத்தி நிலையாகிய அந்த விடிவுகாலம் வருகின்ற வரை விளக்கு மாதிரி இந்த அந்த கரணங்கள் துணை வேண்டும். ஆகையினாலே ஏன் அப்படின்னா இது இருள் இருக்கு, இருள் மனத்தான மறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இருள் மனத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு முத்திங்கிற விடிவுகாலம் வருகின்ற வரை அந்த கரணங்களாக விளக்குகள் வேண்டும். எனவே சகசமனத்தினால் உணர்வின்றி கிடப்பதனாலே அந்த உணர்வு இனிது விளங்கும் பொருட்டு அரசனுக்கு அமைச்சர் போல சூழ்ச்சி துணையாகிய இந்த அந்த கரணங்களோடு ஆன்மா தொடர்பு கொண்டது. தொடர்பு கொண்டதனால என்ன விளைவு நிகழ்ந்தது? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று ஐந்து அவத்தைகளை எழுதியது. அஞ்சவத்தை தேனா, அந்த அஞ்சவத்தை தேனு சூத்திரத்தை சொல்லியிருக்காங்க, அதிகரணத்துல தான் சொல்லியிருக்காங்க. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் பஞ்சாவதித்தனாய் நிற்கும் எங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர்களையும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா நூல்களை ரெண்டு பேரும் கலந்து வருங்க. இப்ப ஐம்பொறிகளை மெய்வாய் கண்மூக்கு செவின் படிக்கிறோம். இதை வடமொழியில் ஐயாவர் சொன்ன மாதிரி சோத்திரம், தொக்கு, சக்ஷு, சிஞ்சுவை, ஆக்ரானம் சொல்வார்கள், செவி முதலாக சொல்வார்கள். அதான் புலன்களை வந்து சத்தம், ஸ்பரிசம், சத்தம் முதலாக சொல்லுவோம். ஏன்னா பொறிகளை செவி முதலாக சொல்வதனால. இப்ப சித்தியார பாத்தீங்கன்னா நற்செவி, துவக்கு, கண்ணா, நாசி அப்படின்னு சொல்லி தமிழ் வார்த்தையும் போட்டிருப்பார், வடமொழி வார்த்தையும் போட்டிருப்பார். ஆகவே ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிராக்கெட்ல போட்டு படிச்சுக்கிட்டோம்னா அந்த நூல்கள்லாம் படிக்கும் போது நமக்கு ரொம்ப துணையா இருக்கும். ஏன்னா ஐம்பொறியும் இவர் எதெல்லாமே சொல்றாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மயக்கம் வேண்டாம். அதான் வாயாதி சோத்திராதி பாரு ரெண்டையும் சேர்த்து அருமையா சொல்வார். ஆகையினாலே அந்த கரணங்கள் அதனாலே வேண்டப்படுகின்றன, அஞ்சு அவத்தைகளை அடைகின்றன சகசமனத்தான் உணவின்றி இருப்பதனால். அதனால இங்க வந்து முக்கியமான கருத்து வந்து ஆன்மா அந்த கரணங்களுள் ஒன்று அன்று என்பது கிடையாது. இங்க அதை வந்து ஒரு பயன்கருதி திருப்பி சொல்றாராம், ஆன்மா அந்த கரணங்களுள் ஒன்று அன்று, ஆயினும் அந்த ஆயினும் போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் அந்த கரணங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. ஏன் அப்படின்னா சகசமனத்தினால் உணர்வின்றி கிடப்பதனாலே அரசனுக்கு அமைச்சர் வேண்டப்படுவது போல இந்த அந்த கரணங்களை சந்தித்து நின்று நனவு, கனவு முதலே அஞ்சவத்தைகளை எய்தும். அதுல ஆன்மாங்கிறத நீங்க முதல்ல போட்டுக்கணும். சந்தித்தது ஆன்மான்னு வரும் பார்த்தீங்களா சூத்திரத்துல, அந்த ஆன்மாவை முதல்ல போட்டுக்கிட்டு ஆன்மா அந்த கரணங்களுள் ஒன்றன்று, ஆயினும் சகசமலத்து உணராது, சந்தித்து நின்று அஞ்சவத்தை தே அப்படி கூடிக்கிடணும். இப்படி நாலாம் சூத்திரத்துல பார்த்தோம். இது இலக்கண இயல். இதுல நம்ம சொன்ன எல்லா பொருள்களும் உண்டு நிறுவியாச்சு, ஆன்மா உண்டு நிறுவியாச்சு மூணாம் சூத்திரத்துல. அங்க ஆன்மாவுக்கு இயல்பை சொன்னார், அங்க உண்மை சொன்னார், பிரமாணம் சொன்னார், இங்க இயல்பு இலக்கணம் சொன்னார். சரி, இப்ப என்ன கேள்வி வருகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா இப்படி அந்த கரணங்களோடு கூடி அஞ்சவத்தைப்படுது. அப்ப நனவுன்னு ஒரு அவத்தை இருக்கு, அந்த அவத்தையில் அது புறத்து விடயங்களை எல்லாம் அறிகின்றது. கனவுன்னு ஒரு அவத்தை வரும்பொழுது அது சூக்கமாக அந்த சூக்ம தேகத்தை கொண்டு கனவில் வரக்கூடிய விடயங்களை அறிகின்றது. அதை நம்ம பொய்ன்னு சொல்ல மாட்டோம். அதான் எங்க ஆசிரியர் அருமையா சொல்வார், ஏகான்வாதி என்ன சொல்லுவான்னா கனவு மாதிரி நனவும் பொய்மானா. சித்தாந்திகள் என்ன சொல்லுவோம்னா நனவு போல கனவும் மெய் அப்படிமாமா. கனவுல ஒண்ணு அனுபவிக்கினா கூட அதுவும் வினைப்பலன் தான். அதான் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி சங்கல்பனாரம் படிக்கணும், வேற வழியே கிடையாது. நனவின் பயனும் கனவின் பயனும் வினையின் பயன் பொய்யனல் வேண்டா அப்படின்னு அங்க ஏகான்வாதிக்கு அங்க சொல்லியிருக்காரு கேட்டீங்களா. ஆகவே நாம கனவை பொய்ன்னு தள்ள மாட்டோம். கனவு நிலையிலே சூக்குடும்பை துணை கொண்டு விடயங்களை அனுபவிக்கின்றோம். நனவு நிலையிலே பொறிகளையும் துணை கொண்டு விடயங்களை அனுபவிக்கின்றோம், அறிந்து அறிகின்றோம், அனுபவிக்கின்றோம். இப்படி அந்த நனவிலையும் அறிவு நிகழுது, கனவுலையும் அறிவு நிகழுது. இந்த நனவு கனவு அவத்தைகளுக்கெல்லாம் எது காரணம்? அந்த கரணங்கள் தான் காரணம். எனவே இப்படி அந்த கரணங்களை சார்ந்து ஆன்மா அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளும் இல்லையா, அப்படித்தானே இப்ப தெரியுது. அப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த ஆன்மா பதி அறிவித்தால் மட்டுமே அறியும். நீங்க சொன்னீங்க இந்த ஆன்மா இதை அந்த கரணங்களை கொடுத்தாச்சு, பொறிகளை கொடுத்தாச்சு. ஆன்மா இயல்பாக என்ன பொருள்? அறிவுடைய பொருள் தான். அறிவித்தால் தான் அறிவு. நீங்க அறிவை விளக்குவதற்கு கருவிகளை கொடுத்தாச்சு, அந்த கரணங்களை கொடுத்தாச்சு, பொறிகளை கொடுத்தாச்சு. இன்னமும் அறிய வேண்டியதானே. இன்னமையும் வந்து பதியும் வந்து அறிவிக்கணும்னு சொன்னா அது மிக என்னும் குற்றம். அவன் வந்து அறிவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்திலே முதல்வனுடைய உபகாரம் நிச்சயமாக வேண்டப்படும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த அஞ்சாம் சூத்திரம். அதனை வலியுறுத்துவதன் மூலம், எதனை வலியுறுத்துவதன் மூலம், கருவிகளோடு ஆன்மா சேர்ந்தாலும் கருவிகளை கொண்டு ஆன்மா தானாக அறிந்து கொள்ள முடியாது. கருவிகளோடு ஆன்மா சேர்ந்திருக்கின்ற நிலையிலும் கூட முதல்வனின் உபகாரம் வேண்டப்படும் அப்படிங்கிற வலியுறுத்துவதன் மூலமாக பாசத்துக்கு இலக்கணமும் சொல்லிடுவார். ஏன்னா மையக்கருத்து அதுதானே, பாச இலக்கணம் கூறுவது தானே சொல்லிருக்கேன் இல்லையா. எதிர் நிற நிறையாக வருது. பதிக்கு உண்மை கூறினார், பாசத்துக்கு உண்மை கூறினார், பசுவுக்கு உண்மை கூறினார். அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. முதல்ல பசுவுக்கு இலக்கணம், அப்புறம் பாசத்துக்கு இலக்கணம். பசு இலக்கணம் பார்த்துட்டோம் நான்காம் சூத்திரத்துல பார்த்தோம். என்ன இலக்கணம்? அந்த கரணங்களோடு கூடி அஞ்சவத்தை படுதுதான் பசுவுக்கு இலக்கணம். அது முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு இலக்கணம் சொல்லணும்? பாசத்துக்கு இலக்கணம் சொல்லணும். எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, கருவிகளோடு சேர்ந்த வழியும் கூட ஆன்மாவிற்கு முதல்வனின் உபகாரம் வேண்டப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் முகமாக பாசத்தின் இலக்கணத்தையும் பெற வைத்தார். அதான் சுவாமியை சொல்ற ஒரே கருத்து அதுதான். அந்த கருத்தை நான் சொல்றேன். இது பூரா அவர் இன்னொரு நடையில சொல்லியிருப்பார். அது அருமையான நடை, நமக்கு நிச்சயமா புரியாத நடை இல்ல. அது நீங்க தனியா கொஞ்சம் சாவகாசமா படிக்கும் போது நிச்சயமா புரியும். அருமையான நடை அது. அதை விட்டு நான் எதுவும் சொல்லிடல, எல்லாம் அவர் சொன்னதுதான். அப்படி இந்த இடத்திலே தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிட்டு கருத்துரையும் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துறைக்கு ஏற்றபடி எப்படி காமிக்கா இருப்பாருங்க. அந்த கருணனும் கூட அதை அறிஞ்சிட்டு போட்டு மையா இன்னும் போட்டு அதுக்கு முதல்வனுக்கு உபகாரம் வேணும்னு நீங்க ஆன்மாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்கல. அதுக்கு கருவிகளும் வேணுங்க, முதல்வனும் அறிவிக்கணுங்க. அதை சித்தப்புறம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஏகான்மாதிக்கெல்லாம் அந்த இடத்துல வேகம் ரொம்ப வரும். இதெல்லாம் கேட்டா தன்னம்பிக்கை எப்படி வளரும் அப்படி இப்படிதான் சொல்வார்கள். இங்க அது விவகாரத்திலே ரொம்ப விவகாரம்ன்றவார்கள், இப்படி பல இது சொல்வார்கள். எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் நாம் தெளிவாக சொல்றோம், இது கேட்டா சில கல்வியோட உமாசிவத்தை தான் கேட்கணும். நறுக்க தரித்தார் போல பதில் சொல்வார். எனதான் ஆன்மா வந்து கருவிகளோடு கூடி தானா அறிஞ்சிக்கிடுமா, ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ சொல்றது. என்ன சொல்லுவா தெரியுமா, இது ஒரு கேள்வியா நீ கேட்கறது. ஆன்மாவும் கருவிகளும் கூட சேர்ந்தா அறிந்து கொள்ள முடியுமா, இது ஒரு கேள்வியா நீ கேட்கறது. பாரு இந்த கேள்விக்கே இடம் இல்லையும் பாரு. கேள்வியை சங்கைமாங்க, சந்தேகம்னு சொல்லுவாங்க. இப்படி சந்தேகப்பட்டு கேட்கறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் என்னது கருவிகள்லாம் சடம், அதுக்கே அறிவு கிடையாது. அது எப்படி ஆன்மாவுக்கு அறிவிக்கும் இல்லையா? ஆன்மாவோ தானாக அறியாது. எனவே ஆன்மா கர்த்தா இல்ல, அகர்த்தா, தானா அறிய மாட்டாரு. எனவே சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மை எனும் கூட ஒரு சங்கை இன்றே அப்படிம்பார். அந்த சந்தேகத்துக்கே இடம் இல்லை. நிச்சயமா கருவிகளோடு கூடிய ஆன்மா அறிந்து கொள்ளாதும்பார். இப்போ கண்ணாடி வந்து காண்பதற்கு துணை செய்கின்றது, கண்ணுக்கு கொஞ்சம் பார்க்க முடியல, ஏதாவது லாங் சைட் ஷார்ட் சைட் சொல்கின்றார்கள். அது போல ஏதாவது ஒரு குறைபாடுகள் நிகழ்ந்தது என்றால் அதனை நீக்கி இந்த கண்ணுக்கு தெளிவாக காட்டுவதற்கு கண்ணாடி தேவைப்படுது. ஆனால் கண்ணாடி கண்ணிற்கு காட்டாக இருந்து துணை புரிந்தாலும் அதற்கென்று இயல்பாக காணும் தன்மை கிடையாதல்லவா? அதுபோல அந்த கரணங்கள் பொறிகள்லாம் ஆன்மாவுக்கு அறிவை விளக்கும், அதுக்கு உதவி செய்யும். ஆனால் அவற்றுக்கென்று அறிவு கிடையாது, அவை சடப்பொருள் தான். ஆகவே அவை ஆன்மாவுக்கு அறிவிக்க முடியாது. ஆனா ஆன்மா அறிவித்தால்தான் அறியும், கருவிகளால் அறிவிக்க முடியாது. தெரிஞ்சு போச்சு. அப்ப அறிவிப்பதற்கு நிச்சயமாக முதல்வன் வேண்டும். அதை உதாரணம் மூலமா சொல்றார். இத இந்த விஷயத்தை வந்து ஒரு உதாரணமா சொல்லும் போது நமக்கு ரொம்ப நல்லா அது விளங்கும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொறிகள் அந்த கரணங்கள் இவையெல்லாம் வந்து அறிவதற்கு உதவி செய்கின்றன. கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன்னு சொல்றோம். இப்போ அந்த பொறிகள்லாம் வந்து கண் பார்க்கின்றது, காது கேட்கின்றது, மூக்கு முகர்கின்றது அப்படின்னா எதனால இந்த தொழிலை செய்கின்றது? ஆன்மாவால் ஏவப்பட்டு செய்கின்றது. அதான் கண் ஒளியும் ஆன்ம போதமும் போல என்ன, இந்த ஆன்ம அறிவு கண்ணொழியை செலுத்த போய் தான் கண் காண்கின்றது. எனவே ஆன்மாவால் செலுத்தப்பட்டு இந்த பொறிகள் எல்லாம் தத்தம் விடயங்களை மட்டும் அறிகின்றன. உருவங்கிற விடயத்தை கண், உருவங்கிற விடயத்தை மட்டும்தான் அறியும். காது ஓசைங்கிற விடயத்தை மட்டும்தான் அறியும். எப்படி அறிகின்றன? ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறிகின்றன. எது? இந்த பொறிகள். அதே மாதிரி அந்த கரணங்களும் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தமக்கு உடைய தொழில்களை செய்கின்றன. ஆனால் இப்ப பாருங்க, இந்த பொறிகளுக்கு தெரியுமா தாம் ஆன்மாவால் செலுத்தப்படுகின்றோம் அப்படின்னு? தெரியுமா? தம்மை செலுத்துகின்ற பொருள் ஆன்மா அப்படின்னு பொறிகளுக்கு தெரியுமா? தெரியாது. அதான் உள்ளத்து நீங்க சொன்னது என்னன்னா, ஆன்மா உள்ளம்னு சொன்னது ஆன்மாவை தான். விளம்பியன்னா மேலை சூத்திரத்தில் சொன்ன விளம்பிய, அதாவது அந்த கரணங்களுக்கு வேறானது, அந்த கரணங்களோடு கூடி அஞ்சவத்தைப்படுவது என்று மேலை சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினால் உள்ளத்து உள்ளத்தால் அந்த ஆன்மாவினால் செலுத்தப்பட்டு மெய் வாய் கண் மூக்கு செவி இல்லையே அப்படின்னா போட்டுக்கிடணும். அதான் செய்யுள் வழக்கு எவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றையும் சொல்லணும் இல்ல, அதை வந்து சொல்லச்சம்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொல்லச்சம் ஏதாவது சொல் விட்டுப்படுதா போட்டுக்கணும். இதை பத்தி சேர்த்துக்கிடணும். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகள், ஐம்பொறிகளை சொன்னாலே உபலக்கணமா மற்ற அந்த அந்த கரணங்கள் கலாதிகள் எல்லாத்தையுமே கொள்ளணுமா? அது உபலக்கணம். என்ன அப்படின்னா தொடர்புடைய மற்ற கருவிகளையும் கொள்ளணும். சித்தியார் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு, பொறி புலன் கரணம் எல்லாம் அப்படின்னு இருப்பாரு. இந்த ஐம்பொறிகளை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஐம்பொறிகளையும் பொறின்னு ஒரே சொல்ல சொல்லிட்டாரு. பொறி புலன் கரணம் எல்லாம், அந்த கரணம் அதுக்கு உள்ள கரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உபலக்கணமும் அதையும் சேர்த்துக்கணும். இந்த கருவிகள்லாம் ஆன்மாவில தானே செலுத்தப்படுகின்றன. ஆனால் தாமா தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அறிய மாட்டா. ஆனா விடயங்களை மட்டும் அறியும், தத்தமக்குரிய தொழில்களை செய்யும், விடயங்களை மட்டும் அறியும். அதான் அளந்து அறிந்து தத்தமக்குரிய விடயங்களை இது இன்னது என்று அளவிட்டு அறிந்து அறியா அறியான என்ன, அப்படி அறிகின்ற தம்மையும் அறிய மாட்டா, தாம் பொறிகள் தாம் கரணங்கள்னு தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்தக்கூடிய ஆன்மாவையும் அறிய மாட்டா. அளந்தறிந்து அறியா ஆங்கவை போல, ஆங்கவை போலனா அவை போலன்னு அர்த்தம். ஆங்கவைங்கிறது ஒரு சொல், என்ன அர்த்தம்? அவைன்னு அர்த்தம். அவை போலன்னு அந்த பொறிகளைப் போலவும் கரணங்களைப் போலவும் அவை போல தாம் அப்படின்னா யாருன்னா, தாம்னா யாரும் நாம தான் ஆன்மாக்கள். தம் உணர்வின் தமியருள், அது மாதிரிதான் ஆன்மாவும் ஆன்மாக்களுக்கு முதலாக உள்ள திருவருளும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உதாரணத்தில் உள்ள வினையை இங்க பட்டுக்கோங்க. ஆன்மாக்களும் தம்முடைய முதலாகிய திருவருளால் செலுத்தப்பட்டு அறியும். ஆனால் அவை தாம் ஆன்மாக்கள் என்று தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துவது திருவருள் என்று திருவருளையும் அறிய மாட்டா. எப்படி பொறிகள் எல்லாம் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு நாம் பொறிகள் என்று தம்மையும் அறியாவோ, தமக்கு முதலாகிய ஆன்மாவையும் அறியாவோ, அதுபோலவே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தமக்கு முதலாயிருக்கக்கூடிய திருவருளாலே செலுத்தப்பட்டு தமக்குரிய விடயங்களை அறிந்து துய்த்தாலும் அவ்வாறு அறிந்து துய்க்கின்ற தம்மை தம்மையும் அறிய மாட்டார், தமக்கு முதலாகிய திருவருளையும் அறிய மாட்டார். அதான் அது மாதிரி எப்படி பொறிகளும் ஆன்மாவுமோ அத மாதிரி ஆன்மாவும் திருவருளும் அப்படின்ட்டு. அப்ப ஒரு கேள்வி எழுகின்றது, ஆன்மாக்கள்லாம் திருவருளால் செலுத்தப்பட்டா எல்லாத்தையும் அறிகின்றன, திருவருளால் செலுத்தப்பட்டா அறிவிக்கின்றன, சரி வசமா மாட்டிட்டேங்க அப்படிங்க. என்ன இந்த ஆன்மாக்கள்லாம் திருவருள் தான் இந்த ஆன்மாக்களை செலுத்துதுன்னா, அப்ப இந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை இந்த திருவருளும் அனுபவிக்கக்கூடும். நீ தானே சார் சொல்லியிருக்கீங்க, ஆன்மாக்கள் என்ன செய்து பொறிகளை செலுத்துகின்றது, கரணங்களை செலுத்துகின்றது இல்லையா. இப்படி இந்த சரீரத்தில் உள்ள கருவிகளை எல்லாம் செலுத்தி அந்த சரீரத்துக்கு வந்த இன்ப துன்பங்களை இந்த ஆன்மா அனுபவிச்சது இல்லையா. ஏன்னா அதுக்கு தான் யாருனே தெரியாது, அதான் காரணம். சரீரத்துக்கு வந்தது இதே அனுபவிச்சு இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு கேட்டோம்னா, இதுக்கு தான் தான் ஆன்மானே தெரியாத, தான் யாருமே தெரியாது, தனக்கு முதலாகி திருவள்ளும் தெரியாது, தன்னையும் தெரியாது, அது தான் அல்லாத சரீரத்தை தான் நினைச்சிட்டு இருக்கு. அதனால அது என்ன செய்யுது, சரீரத்துக்கு வந்த இன்ப துன்பங்களை தான் அனுபவிச்சு. அப்ப இதை புடிச்சுட்டாம இந்த சரீரத்தை செலுத்தக்கூடிய ஆன்மா அந்த சரீரத்துக்கு வந்த இன்ப துன்பங்களை தான் அனுபவிப்பது போல், இது சரிதானே அப்படிங்க, அது சரிதான் இருக்கும். அத மாதிரி ஆன்மாக்களை திருவருள் செலுத்துகின்றது என்றால் அந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை திருவருளும் அனுபவிக்க வேண்டுமே இல்லையா. எதுக்கோ ஏதோ சொல்ல வரோம்னு சொல்லி இப்படி வந்து கடைசியில் விழுந்துட்டீங்க சார் அப்படிங்க. நாம விழல, நாம ஸ்டெடியா நிக்கோம். அவன் அப்படி நினைச்சுக்கிட்டான், அவன் முடிவு பண்ணிட்டான், அப்படி விழுந்துட்டுதான். நாம தெளிவா சொல்றோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவின் முன்னிலையில் பொறிகள் செயல்படுவது அது வேற விதம். பொறிகளை வந்து ஆன்மா செலுத்துது இல்லைன்னு சொல்லல, அதே மாதிரி ஆன்மாவை திருவருள் செலுத்து, ஆனா செலுத்தக்கூடிய விதத்துல வேற்றுமை இருக்கின்றது. உங்க ஆனா அந்த புலத்துக்குள்ள இருக்கணும், காந்த புலத்துக்குள்ள இருக்கணும். இங்க காந்தத்தை வச்சுட்டு அடுத்த ரூம்ல போய் இரும்ப வச்சா செய்வது, அதனுடைய வியாபகம் அவ்வளவுதான். காந்த விசையினுடைய வியாபகம் அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா, இந்த காந்தத்தின் முன்னிலையில் அந்த இரும்பு எப்படி ஈர்க்கப்படுகின்றதோ, காந்தத்தின் நிலையில் அப்பொழுது ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா? அது முன்னால நீங்க இரும்பே வைக்காம இருங்க, அப்ப காந்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இரும்பு வைக்கும் போதும் இருக்கு, ஏதாவது மாறுபாடு இருக்கா அந்த காந்தத்துல? ஆக காந்தம் தான் எந்த விகாரமும் அடையாமல் தன்னுடைய புலத்தில் வைக்கப்பட்ட அந்த இரும்பை எப்படி இயக்குகின்றதோ, அதுபோல முதல்வன் தன்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் இன்றி தன்னுடைய சன்னதியில், காந்த புலத்துக்கு ஒரு எல்லை உண்டு, முதல்வனுடைய சன்னதிக்கு எல்லை கிடையாது, எல்லாம் அங்க மாயை தோன்றுவதெல்லாம் அவன் சன்னதி தண்ணி நின்றே சொல்லிட்டார். அப்போ முதல் காரணமே அவன் சன்னதிக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து ஏகதேசமாதான பரிணமிச்சு இந்த உலகங்கள்லாம், அப்ப இதெல்லாம் அவனுக்குள்ள அடக்கம்னு சொல்லவே வேண்டாமே. ஆகையினாலே அவனுடைய அந்த வியாபகத்துக்குள்ளே எல்லா உயிர்களும் இருக்கின்றன, அவன் இல்லாத இடம் கிடையாது, அவன் தான் பரம ஆதாரம், பேர் அதிகரணம்னு பார்த்தோம். ஆகவே அவன் முன்னிலையில் இந்த உயிர்கள் தொழிற்படுவது எப்படின்னா, காந்தத்தின் முன்னிலையில் இரும்பு தொழிற்படுவது போல. அது சொன்னதுனால நமக்கு என்ன அறிந்தது அப்படின்னா, அந்த காந்தம் தன் நிலையில் எந்த விகாரமும் மாறுபாடும் அடையாமல் இரும்பை தொழிற்படுத்துவது போல, முதல்வனும் தனது சன்னதியில் உள்ள உயிர்களை எப்படி தொழிற்படுத்துகின்றான், தன்னுடைய நிலையிலே எந்த விகாரமும் அடையாமல் அந்த உயிர்களை தொழிற்படுத்துகின்றான். ஆகையினாலே ஆன்மாக்கள் பொறிகளை செலுத்துவதனால் அவற்றிற்கு வந்து அனுபவத்தை ஆன்மாக்கள் அனுபவிப்பது போல, திருவருளும் ஆன்மாவை செலுத்துவதனாலே ஆன்மாவுக்கு வந்த போகங்கள் எல்லாம் திருவருளுக்கும் வரும் என்று சொல்வது பொருந்தாது. ஏனென்றால் திருவருள் சன்னதியில் ஆன்மாக்கள் தொழிற்படுவது காந்தத்தின் சன்னதியில் இரும்பு தொழிற்படுவதை போல. அதான் அந்த எடுத்துக்காட்டு சொன்னார், காந்தம் கண்ட பசாசத்தவையே அப்படின்னா. ஆகையால் அது பற்றி முதல்வன் விகாரியாதல் இன்று அப்படிங்கறத சேர்த்துக்கணும், அது குறிப்பச்சுன்னு சொல்வார். எனவே நீ விகாரின்னு சொல்லாத, விகாரம்னா மாற்றம், எந்த மாறுபாடும் கிடையாது. ஒருவேளை இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அவன் அறிவிக்காமல் இருந்தா அப்பவும் அவன் என்ன நிலையில இருப்பானோ அதே நிலையில தான் இப்பவும் இருக்கான். அவனுடைய அந்த சிறப்பு இயல்பு சொரூப இயல்புல எந்த மாறுபாடும் கிடையாது, விகாரமற்றவன் சொல்லி இப்ப உணர்த்தினார். என்ன அப்படின்னா, திருவருள் உணர்த்த வேண்டியதன் அவசியம், அந்த கரணங்களோடு ஆன்மா கூடிய வழியும் அவற்றை சார்ந்து பொறிகளோடும் கூடிய வழியும் இந்த கருவிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆன்மா தானாக அறிந்து கொள்ளாது. கருவிகள் தான் துணை செய்யும், கருவிகளும் துணை செய்யும், ஆனால் அந்த துணை மட்டும் போதாது. இந்த இடத்திலும் முதல்வன் தன்னுடைய அருளால் அறிவிக்க வேண்டும், அல்லது கருவிகளின் துணை இருந்தும் கூட இந்த ஆன்மாக்களால் ஒன்றையும் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் தம்மையும் அறிய மாட்டா, தம்முடைய திருவருளையும் அறிய மாட்டா. இது தானாக அறியாது, திருவருள் அறிவித்தால் தான் அறியும். அதான் அங்க சொல்ல வேண்டிய கருத்து அதுதான். அப்ப ஒரு கேள்வி வருது, அதனாலதான் அதை சொல்றேன். தமது முதல் உபகாரத்தை எப்படி உணர்த்துதார் அப்படின்னா, அங்க அந்த சிவபிரகாசத்துக்கு தான் போகணும், அதை உணர்றதுன்னா நம்ம சிவபிரகாசத்துக்கு தான் போகணும். சித்தியார்ல எப்படி எப்படி இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது ஐயா, அதை ஐயா அவர்கள்ட்டலாம் கேட்டா சொல்லுவாங்க. எனக்கு அந்த சிவபிரகாசம் ஞாபகம் வருது, சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்க இன்றேன்ட்டார். ஏன்னா அந்த பொறிகள் காரணத்த கருவிகள்லாம் சடம், அவை தாமே அறியாது, அவை எப்படி உயிருக்கு அறிவிக்கும்? அப்போ அதை துணையா கொண்டு என்ன சார் பிரயோஜனம், அதே சடம் கேங்களே அப்படின்னா. அதான் கண்ணாடி எடுத்துக்காட்டு சொன்னேன், கண்ணாடி அது காட்சிக்கு துணை செய்யும், ஆனால் அது தானாக காணாது. அது மாதிரி ஒரு இயல்பு, இந்த கருவிகளுக்கு ஆன்மா அறிவுக்கு துணை செய்யும். துணை செய்யணும்னா அவள் அவ்வளவுதான் துணை செய்ய முடியும். அதுக்காக வேண்டிய ஆன்மாவுக்கு போய் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அது முதன்மையுடைய பொருள் கிடையாது. அது பேரறிவுடைய பொருள் தான் அறிவிக்க வேண்டும். அது அறிவித்தாலொன்றே ஆன்மா அறியாது. எனவே அது வந்து கருவிகளோடு சேர்ந்தாலும் அந்த கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவிக்க முடியாது. ஆகையினாலே அந்த ஆன்மாக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி அங்கையும் திருவருள் வேண்டும் அப்படின்னா சொல்லியாச்சு இல்லையா? அப்ப ஒரு கேள்வி எழுமல்லவா, அப்படி திருவருள் தான் ஆன்மாவுக்கு அறிவிக்க அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் ஏன் திருவருளை அறியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. நமக்கு கூட இருந்து ஒருத்தர் உதவி செய்தாருனா அது நம்ம தெரியாமலே இருப்போம். என்ன உனக்கு ரொம்ப உதவியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா யார் உதவி செய்யாரு அது எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டான். ஆகையினால நீ இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா தெரியல சார், யார் காரணமோ தெரியல முன்னேறிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் கூடவே இருந்து ஒருத்தர் உதவி செய்தாருன்னா அவரை நம்ம தெரியாமலே இருப்போம். அப்ப இந்த கருவிகளோடு ஆன்மாக்களை சேர்த்து அந்த ஆன்மாக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது திருவருள். சாமியார் சொன்ன மாதிரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் லிங்காதம் தாழ்வார்கள் சொன்ன மாதிரி கூடவே இருந்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த ஆன்மாக்கள் அறியவில்லையே அப்படின்னு கேட்டா ஏன் அறியலன்னு கேட்டா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றது என்ன அப்படின்னா அந்த பொறிகரணங்கள் எல்லாம் ஆன்மாக்களால் செலுத்தப்பட்டு தத்தமுக்குரிய விடயத்தை அறிகின்றன. ஆனாலும் கூட அவை தம்மையும் அறிய மாட்டான், தமக்கு முதலாகிய ஆன்மாவையும் அறிய மாட்டா. அது போல அவை போல ஆன்கவைங்கிறது ஒரு சொல்னு சொன்ன அவை போல ஆன்மாக்களும் தமது முதலாகிய திருவருளாலே செலுத்தப்பட்டு அறிந்து அனுபவிக்கும் விடயங்களை அறிந்து அனுபவிக்கும். ஆனால் தம்மை ஆன்மாக்கள் என்றும் தம்மை செலுத்துவது திருவருள் என்றும் அந்த ஆன்மாக்கள் அறிய மாட்டா. உயிர்களுக்கு வந்த அனுபவம் திருவருளுக்கு வராதுன்னா வராது. எப்படின்னா அவன் முன்னிலையில் உயிர்கள் தொழிற்படுவது காந்தத்தின் முன்னிலையில் பசாசம் அதாவது இரும்பு தொழிற்படுவது போல என்ன அருமையா சொன்னார். ஆக இதன் மூலம் கருவிகளோடு கூடிய வழியும் தமது முதலாகிய அந்த திருவருளின் உபகாரம் ஆன்மாவிற்கு வேண்டப்படும் என்ற உண்மை வலியுறுத்தப்பட்டது. அந்த தமது முதலாகிய திருவருள் என்னது தெரியுமா? இந்த இடத்துல திருவருள் இந்த இடத்துல வந்து திரோதான சக்தி ஏற்புரி கோடலால் கொள்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு. எந்த இடத்துல எந்த பொருள் கொண்டா பொருந்துமோ அந்த பொருளை கொள்ளணும். அதுக்குதான் ஏற்புலி கோடல்னு ஒரு உத்தி வச்சிருக்காங்க. பொதுவா திருவருள் அப்படின்னா அந்த சிவானந்தத்தை வழங்கக்கூடிய நிலையில் தான் அவனுடைய சக்திக்கு திருவருள்ங்கிற பேரு. அங்கதான் அது வந்து பராசக்திங்கிற நிலை. இங்க அருள்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த அருள் வந்து என்ன அப்படின்னா திரோதான சக்தி. திரோதான சக்தி எல்லாம் ஒரே சக்தி தான், காரிய வேறுபாட்டால் பல பெயர்கள். திரோதான சக்திங்கிற நிலையில இருக்கும்போது என்ன தொழிலை செய்து இந்த ஆன்மா இந்த வினையை செய்திருக்கின்றது, எனவே அதுக்கு இந்த போகத்தை ஊட்ட வேண்டும் அப்படின்னு வினைப்போகங்களை ஊட்டுதலை மட்டும்தான் செய்யும். சிவபெருமானை காட்டி சிவபோகத்தை ஊட்டாது. அது நாயன்மார்களிடம் அது எப்படி விளங்குகின்றது? பராசக்தி என்ற நிலையிலே விளங்குகின்றது. அவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மிடம் அது திரோதான சக்தி, அதான் மறைப்பாற்றல். அதனாலதான் தெரியல நமக்கு. நம்முடைய முதல் யாரே நமக்கு தெரியல. யாரெல்லாமோ நாம வந்து தலைவரா சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு தலைவன் யாரு? சிவபெருமான் இல்லையா? ஆகையினாலே அந்த தலைவனை நாம் உணர முடியவில்லை. ஏன்னா அது நம்மிடம் திரோதான சக்தியாக விளங்குகின்றது. நம்மகிட்ட அருள் சக்தியா விளங்கக்கூடாதா? நாயன்மார்கள்ட்ட விளங்குற மாதிரி நம்ம என்ன வேண்டாம், நீ அருள் சக்தியா விளங்காத, திரோதான சக்தியா தான் விளங்கணும் அப்படின்னு நாம என்ன சொல்லிக்கிட்டா இருக்கோம். அது நம்மகிட்ட அருள் சக்தியா விளங்கட்டுமே அப்படின்னா நாம் அருள் சக்தியாக அதை விளங்கக்கூடிய நிலைமைக்கு நாம் இன்னும் வளரவில்லை. ஆனா நான் சொல்லுவேன் நான் வளர்ந்துட்டையா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வளரவில்லைங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆணவமெல்லாம் அப்படிப்பட்ட நிலையை தான் வச்சிருக்கும். உயிர்களுடைய உண்மையான நிலை என்ன என்பதை உயிர்களால் உணர முடியாது. அதெல்லாம் உணர முடியும் தான் பிரச்சனையே இல்லையே. ஆகையினாலே இந்த உயிர்கள் நிலை அப்படி. அதான் அந்த பசுன்னு சொல்லும் போது பந்திக்கப்படுவது பசுன்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அந்த பசுவை வந்து ஒரு கயிறால கட்டி வைத்திருப்பது போல இந்த உயிர்களை வந்து இந்த ஆணவ மூலம் கட்டி இருக்கு பிணைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த பசு வந்து கட்டப்பட்டிருக்கின்ற பசுவுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும். இந்த கயிறு வந்து பாசம், இது நம்மளை வந்து நகர சுதந்திரமா நடக்க விடாம இது பந்தப்பட்டிருக்கு, எப்பண்டா இந்த கயிறு விடுபடும், எப்ப அச்சுட்டு ஓடுவோம் அப்படிங்கிற உணர்ச்சி அந்த பசுக்கு இருக்கும். ஆனா இந்த பசுக்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கின்றதா? ஆகவே இவற்றின் நிலை ரொம்ப இதாகும். இதை தம்ம நாம் பந்தப்பட்டிருக்கின்றோன்னே இவருக்கு தெரியாது. நம்மை பந்தித்திருப்பது எதுன்னு தெரியாது, நோய் எதுன்னு தெரியாது. ஆனா எதெல்லாம் என்னெல்லாமோ வழிமுறைகளை தேடி போய்கிட்டு இருக்கான். இதான் ஒருத்தர் சொன்னாரு, எங்க டாக்டர் பெருமையா சொன்னார், கம்மோன்று எங்க டாக்டர் ஏகப்பட்ட மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காயா அப்படின்னாரு. அப்படியா என்ன வியாதிக்குன்னு கேட்டா அதைத்தான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிமுறைகள் நாட்டுல இருக்கு. இப்படி வழிபட வேண்டும், இப்படி வழிபட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் சொல்றாங்க. எதுக்காக வேண்டி, எதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டின்னு கேளுங்க. அந்த நோய் முதல பத்தி அவர்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு நோய் எதுனே தெரியாது. நோய் தெரிஞ்சாலும் நோய் முதல் நட முடியும். ஆகையினாலே அப்படி நாட்டில் நடவரம் நடந்துட்டு இருக்கு. நாம தான் அந்த ஆணவ மலத்தை சொல்கின்றோம். அந்த ஆணவ மலத்தை சொல்லி அதன் வழிபடி அது எப்படியெல்லாம் நம்மை செலுத்துகின்றதோ அதுபடியெல்லாம் நாம செலுத்தட்டும் அப்படின்னு பின்னால இருந்து நம்மளை வளர்த்து கொண்டிருப்பது எது? திரோதான சக்தி. திருவருள் அந்த நிலையில இருந்துகிட்டு வளர்க்கின்றது. அப்போ அது திரோதான சக்தியா இருக்கும்போது நம்ம அதை உணர முடியாது. தமக்கு முதலே நாம் உணர முடியாது அந்த மாதிரி. எனவே இந்த அளவிலே நாம் இந்த ஐந்தாம் சூத்திர சிந்தனையை நிறைவு செய்து இனி ஆறாம் சூத்திரம் சொல்லும் போது ஏவு பற்றி இதை மீள நாம் சொல்லி அடுத்த வகுப்பில் நாம் ஆறாம் சூத்திரம் செல்லலாம். இந்த ஐந்தாம் சூத்திரத்தினோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே மகாதே.